ஆண்டவரின் விண்மின் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூ, 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகி இஸ்ரேலை ஆயிரன் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த இறை பலியின் நேரத்திலே இறை வார்த்தையோடு கூட சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை மீண்டுமாய் சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, ஃபாதர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே பழைய வாழ்க்கை நிலைக்கு நம்ம எல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால் சில ஜெப கூட்டங்கள், ஜெப காரியங்கள் நமக்கு வருகிறது. அதனால் அதையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. ஆகவே இதை தியானங்களை எல்லாம் நடத்துவதற்காக நம்ம போக வேண்டியிருக்கிறதுனால தீபன் என்ன செய்கிறாரு, மற்ற குருக்களை வைத்து இந்த திருப்பலியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு இடைவிடாத பணியாக காவிரி கலை தொடர்பகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. உண்மையாகிலுமே கடவுள் இந்த காரியத்தை இப்படியாக எடுத்து செயல்படுத்த, அநேகருக்கு இந்த ஆன்ம உணவை கொடுக்க ஆண்டவருடைய பிள்ளைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேக குருக்கள் நாங்கள் கூப்பிடுகிற போது அவர்கள் அவளோடு வந்து இந்த நல்ல காரியத்தை செய்து கொடுக்கிறார்கள். ஆகவே அனைவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி திருக்காட்சி பெருவிழா. மூன்று ராஜாக்கள் திருவிழான்னு சொல்லுவாங்க, மூன்று அரசர் திருவிழான்னு சொல்லுவாங்க, இப்படி பல பெயர்களை வச்சிருக்கிறது. ஒரு பங்கில் இருக்கிற போது ஒரு ஃபாதர் வந்தார் அங்கே பார்க்குறதுக்காக. வந்தவர் என்ன செய்தார், அங்கே என்கிட்ட கேட்டார், இங்கே மூன்றாஜா இங்கே வந்து பொங்கல் வச்சுருக்குறாங்களா அப்படின்னாரு. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி ஃபாதர் இப்படி கரெக்டாக கேட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ, பாருங்கள் இங்கே அடுப்பாக வச்சுருக்குறாங்க, அடுப்பு நிறைய அடுப்பு வச்சு அந்த கறியெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் கெஸ் பண்ணிட்டார் இந்த விழாவும் அந்த சூழலையும் பார்த்துட்டு. இன்றைக்கி எங்கள் தமிழகத்துலலாம் நிறைய இடத்துல இந்த பொங்கல் அன்றைக்கி பொங்கல் கொண்டாட மாட்டாங்க. இந்த மாதிரி அந்தோணியார் பொங்கல் இந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க. அதில் இது முக்கியமான ஒரு பொங்கல், மூன்று ராஜா பொங்கல். மூன்று ராஜாவை தெரியுதோ இல்லையோ, நல்லா மூணு பானை வச்சு ஆக்கி திங்கணுன்னு நமக்கு நல்லா தெரியுது. பொங்கல் ஆக்கி திங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியும், ஆனால் மூன்று அரசர்கள் யார், அவர்கள் பாரம்பரியத்தில் அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்க என்ன கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் தெரியாது. ஒருவேளை நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த பைபிளில் ஏதாவது சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கூட சேர்த்துருக்கலாம். கோல்டு பொன் வெள்ளைப்போளம் அந்த இதெல்லாம் கோல்டு ஃப்ராங்கின்சன்ஸ் மிர்த் இதோடு நம்ம என்ன செஞ்சுருப்போம், இன்னொன்று சேர்த்துருப்போம், பொங்கலையும் சேர்த்துருப்போம். இன்றைக்கி அப்படிப்பட்ட அவ்வளவுக்கு ஆழமாக இந்த விழாவில் வந்து பொங்கல் இணைஞ்சிருக்கிறத நாங்கள் எங்கள் தமிழகத்தினுடைய பக்கங்களில் பார்க்க முடியுது. அன்புக்குரியவர்களே, திருக்காட்சி, இந்த திருக்காட்சி இந்த வார்த்தையே நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்குது. திருக்காட்சி என்ன திருக்காட்சி, அவங்க காண போன காட்சி, அது ஒரு மகிமைக்குரிய காட்சி, மாட்சிக்குரிய காட்சி. அதை தான் ஒரு டேர்மில் திருக்காட்சி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த திருக்காட்சியை குறித்து சிந்திக்கிற போது யாரை அவங்க பார்க்க போகிறாங்க பாருங்கள். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்படி தான் மத்தேயு பிரசன்ட் பண்ணுறார் ஆண்டவருடைய என்ட்ரியை இந்த இடத்துல. பாருங்கள், இயேசுவினுடைய அந்த பிறப்பு அந்த அரசர்களுடைய அந்த பின்னணியில், சமூக பரந்துபட்ட ஒரு சமூக பின்னணியில் இயேசு ஒரு அரசத்துவத்தினுடைய அடையாளத்தோடு பிறந்தார் அப்படிங்கிறத இந்த ஒரு வரியில் அவர் காட்டுறார். பார்த்திங்கன்னாக்க அந்த சூழல் ஒரு அரசியல் சார்ந்த சூழல், அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த சமூகங்கள் எல்லாம் அரசை சார்ந்திருக்கிற ஒரு சூழலில் தான் இயேசு பிறந்தார் என்பது இந்த வரியிலேயே உறுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போது அவர்கள் இந்த திருக்காட்சி பெருவிழாவினுடைய அழுத்தமான மூன்று அடையாளங்கள் யார் யார் நமக்கு தெரியும். மூன்று ராஜாக்கள் வந்தாங்க, அவங்களெல்லாம் நம்ம குடியில் பொம்மைகளாக வச்சு பெருமைப்படுத்துவதுண்டு. அவர்கள் கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று பெயர்கள் நம்முடைய பைபிளில் இருக்காது, பாரம்பரியத்தில் இந்த பெயர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்று பேரும் மூன்று விதமான இடத்திலிருந்து அந்த ஆண்டவருடைய இறை வெளிப்பாட்டை அறிந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, வராங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த நல்ல உள்ளங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை வெறுமையாய் காணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து என்னென்னத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். பேழைகளை திறந்து பொன், சாம்பிராணி, வெள்ளைப்போளம் மூணையும் கொடுக்குறாங்க. இந்த மூணினுடைய மூன்று பொருட்களுடைய அடையாளத்தையும் நம்ம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேணும். கடவுள் வந்து இந்த மூன்று அடையாளத்தோட தொடர்பு படுத்துகிறாங்க. அப்போ இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசத்துவத்தை அவர்கள் வந்து பொண்ணை கொடுக்குறாங்க. பொன் கொடுக்குறாங்கன்னா அது அரசர்களுக்குரிய அரசத்துவத்தினுடைய அடையாளமாக இருந்தது. இயேசுவும் அரசராயிருக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அடையாளம். அடுத்ததாக இந்த சாம்பிராணின்னு சொல்லக்கூடிய அடையாளம் வந்து நம்முடைய ஆலயங்களில் அது இந்த நம்முடைய வழிபாட்டுக்காக கடவுளுக்கு நம்ம தூபம் போட்டு அந்த கடவுளை வந்து நம்ம உயர்த்தி பார்க்கிற, கடவுளுக்கு முன்னாடி அவர் அந்த மகிமைக்குரியவர் என்பதை காட்டுகிற அடையாளம். அப்போ அந்த அடையாளம் கடவுள் வந்து இயேசு, இந்த பிறந்த குழந்தை இயேசு அவர் ஒரு பெரிய வழிபாட்டுக்குரிய அடையாளமாய் மாறப்போகிறார், அவர் எல்லோரும் வழிபடப் போகிறார்கள் என்கிற இறைமை தன்மையை, கடவுளுடைய அந்த தன்மையை உணர்த்துகிற அடையாளமாக இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்குற இந்த வெள்ளைப்போளம், இந்த வெள்ளைப்போளம் என்பது வந்து ஒரு பர்ஃப்யூம் மாதிரி. இது எப்போ அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, இறந்தவர்களுடைய உடலில் அந்த வெள்ளைப்போளம் வந்து யூஸ் பண்ணிவிடும். அப்போ அந்த இறந்தவர்களை வந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த துணிகளை சுற்றி பொதிந்து வைக்கிற போது இந்த வெள்ளைப்போளம் என்கிற பர்ஃப்யூம் ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க, கல்லறைகளில் அடக்கம் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த காரியம் வந்து இயேசு சுவாமி வந்து நமக்காக பாடுபட்டு இறக்கப் போகிறார் என்கிறதையும் உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்ததாக இந்த மூன்று பொருட்களும் ஒரு அடையாளப்படுத்துகிற இயேசுவினுடைய அந்த மீட்பு திட்டத்தினுடைய செயல்களை விளக்குகிற அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிற. ஆகவே இந்த காரியங்களோட இப்போ இதுதான் அடிப்படை சில விஷயங்கள். இந்த காரியத்திலேருந்து நம்ம இன்னொரு ஆஸ்பெக்டுக்குள்ளே போகிறோம். என்னென்னா, இந்த ஞானியர்கள் தேடி வராங்க. கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் இவங்க தேடி வராங்க. இவங்க யாரை பார்த்து தேடி வராங்க பாருங்கள், இவங்க ஒரு அதிசயமான விண்மீனை பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்மளும் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். இவர்கள் ஒரு விதமான உயர்ந்த எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருந்தவர்கள், உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு ஒரு விடுதலைக்கான எழுப்புதலோடு பார்த்து கொண்டிருந்தவங்க. அவங்களுக்கு இந்த விண்மீன் கண்ணில் பட்டது. எத்தனையோ பேர் இந்த விண்மீனை பார்த்துருப்பாங்க, ஆனால் இவர்கள் தான் அந்த விண்மீனுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்குறாங்க. விண்மீனை கண்ட உடனே இவர்கள் தங்களுக்கே ஒரு செயல் வடிவம் கொடுத்துக்கிட்டாங்க. இந்த விண்மீனை பார்த்துட்டோம், இப்போ இந்த காரியம் அங்கே நடந்திருக்கும், அதை நாம் கண்டுபிடிக்கணும், அதை போய் பார்க்க வேண்டும் என்கிற, தேடி செல்ல வேண்டும் என்கிற உணர்வு. அப்போ ஞானிகள் என்கிற வார்த்தையை தான் இவங்களுக்கு நம்ம பைபிள் பயன்படுத்தி இருக்குது. இந்த ஞானிகள் ஆண்டவரை தேடி வராங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் வைஸ்மேன் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போது ஞானிகள் ஆண்டவரை தேடி வராங்க. ஆண்டவரை தேடுவோருக்கு என்ன கிடைக்கும்? பைபிளில் நம்ம பார்க்குறோம், திருப்பாடல் 105:3, அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அதனால தான் இவங்களுடைய கடவுளுடைய அந்த காட்சியை பார்க்கணும், தேடி வந்தவங்களுக்கு கிடைத்த ஒரு அபிஷேகம் அவர்களுடைய இதயம் அக்களித்து கொண்டிருந்தது. இயேசுவை பார்க்க போகிறோம், இப்படி ஒரு குழந்தை ஏதோ ஒன்று ஒரு அதிசயம் அங்கே கிடைக்க போகுது, அந்த அதிசயத்தை நான் பார்க்க போகிறேங்கிற மகிழ்ச்சி அவங்க உள்ளத்தில் இருந்தது. எசையா 31:1 கூட நம்ம பார்க்குறோம், துணை வேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு, அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர், பெரும் தேர்ப்படைகளையும் வலிமை மிகு குதிரை வீரர்களையும் நம்பியிருக்கிறார்கள், இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை, ஆண்டவரை தேடுவதும் இல்லை. பாருங்க, ஒரு சிலர் இந்த எசையா 31:1 பல்வேறு விதமான காரியங்களை தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி ஞானிகள் போல உகந்ததை தேடி போகாமல் எதையெதையோ தேடி போய் நம்ம என்ன செய்கிறோம், தேடி கண்டுபிடிக்க முடியாமல் சில விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் அதனால் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் உலக காரியமான காரியங்களை தேடி கண்டுபிடிச்சி அதனால் உபத்திரவங்களை வாங்கிக்கிட்ட அடையாளமாக நம்ம நிறைய பேர் உழவி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட கேட்குறார், அவங்க கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்கள், எல்லாம் சரி, ஆண்டவரை தேடுவதில்லை. அவங்க செய்யாத ஒரு காரியம் ஆண்டவரை தேடுறதில்லை. ஆமோஸ் 5:6 கூட எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை தேடுங்கள் அப்படின்னு, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போ வாழ்வை ஆதாயமாக்கிக்கிறதுக்காக ஓடுகிற பிள்ளைகள் எதை தேடணும் முதல்ல அப்படின்னா, அந்த ஞானிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆண்டவரை தேடு, ஆண்டவருடைய காரியத்தை நீ தேடு. செப்பானியா புத்தகத்தில் கூட, நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஆண்டவர் கோபப்பட்டு அந்த சினத்தை கொட்ட போகிற நாளில் உங்களுக்கு ஒருவேளை என்ன கிடைக்கும், உங்களுக்கு புகலிடமாய் ஆண்டவர் ஒரு நிறைவை கொடுப்பார். அதுக்கு என்ன செய்யணும்னா, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். அப்போது ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட கிருபைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த இடத்துல பார்த்துட்ருக்குறோம். திருத்தூதர் பணியில் 15:17 சொல்லுகிறது, அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார், இதை செயல்படுத்தும் ஆண்டவர். பாருங்கள், இந்த வசனம் திருத்தூதர் பணியில் 15:17 ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த அடையாளம், மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார், இதை செயல்படுத்தும் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் செயல்படுகிற விதம் எவ்வளோ தூரம்னா, பிற இனத்தாருக்கு ஒளியாக அவர் வருகிறார். பிற இனத்தாருக்கும் ஆண்டவருடைய இந்த அன்பான காரியம் வெளிப்படுத்தப்படுகிறார். அவருடைய பிறப்பின் அதிசயம். அதுதான் இந்த திருத்தூதர் பணி 15:17 வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இந்த பிற இனத்தாருக்கும் அவர் ஒளியாக இருக்கிறாருங்கிறத எங்கே ஆரம்பித்தார்? பவுலடியார்கிட்ட ஆரம்பித்தாரா? இல்லை, அவர் பிறந்தப்பவே ஆரம்பிச்சிட்டார். பிற இனத்தாருக்கு அவர் தன்னுடைய பிறப்பின் செய்தியை இப்படியாய் வெளிப்படுத்தி அவர்கள் எவ்வளவு தூரம் பாருங்கள். இடையர்களுக்கெல்லாம் வானதூதர் போய் சொல்கிறார். இடையர்களுக்கு வானதூதர் வந்து இப்படி ஒரு மெசியாக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த மூன்று அரசர்களுக்கு அப்படிப்பட்ட செய்தி சொல்லப்படவில்லை. சொல்லப்படாத போது அவர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் கருத்தாய் தேடினார்கள் பார்த்தீங்களா. அப்போ அவர்கள் கருத்தாய் தேடி வந்து அவர்கள் வந்து இந்த வேதத்தில் நம்முடைய பைபிளில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த அரசரை தேடி வந்தார்கள். நம்முடைய மத்திய நற்செய்தியில் அவங்க வந்து கேட்குற போது எப்படி கேட்குறாங்க பாருங்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ அவங்க வந்து வெறுமையாக சும்மா ஏதோ ஒன்று நடக்கும்போது அது ஏதோ காட்டுது, யார் பிறந்திருக்கான்னு தெரியாது, போய் பார்த்துட்டு தான். இல்லை, அவர்கள் தெளிவாக வராங்க, யூதர்களின் அரசராய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டுட்டு வராங்க. அப்போ பாருங்கள், ஒருபுறம் இந்த ஞானிகள் வந்து கடவுளை தேடுன அந்த ஆண்டவரை தேடுவோருக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு அவர்கள் அடையாளங்களாக நின்று இந்த நேரத்தில் நமக்கு முன்பாக நமக்கு ஒரு அடையாளமாக நிற்கிறாங்க. இப்போ இந்த செய்தியை போய் அரசன்ட்ட சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த அரசன் பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவன் தான் போட்டிருக்கோம் இந்த பைபிள்லலாம். ஏன் அந்த அரசன், அவர் அரசர் தானே, பெரிய அரசர். அந்த அரசரை ஏன் நம்ம வந்து ஒரு மதிப்பிழந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு எதிராக இருந்தது. ஆண்டவருக்கு எதிரானவர்களுக்கு இந்த பெயர் தான் அவர்கள் போடுவாங்க. அப்போ அவனுடைய அந்த அரசனுடைய எண்ணம் எப்படி இருந்தது? எப்படியாவது அவரை பிடிச்சி கொண்டுடணும், எப்படியாவது இந்த இயேசுவை கண்டுபிடிச்சி தனக்கு எதிராளியாக நிற்காதபடிக்கு அவனை அழிச்சு விடணும் அப்படிங்கிறது அந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், இந்த அரசன் வந்து பார்க்க மறுக்கிறான் இயேசுவை. அவன் நினச்சிருந்தா நானும் வரேன், கிளம்பியிருக்க வேண்டியதுதானே. இல்லை, அப்போ இவன் என்ன செய்கிறான், இயேசுவை தேடி போகக்கூடிய அந்த நிலையை மறுக்கிற ஒரு அடையாளம். இதோ எங்கிருந்தோ வரக்கூடிய ஞானிகள் ஆண்டவரை தேடி செல்கிற ஒரு அபிஷேகம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம், ரெண்டையும் பார்க்குறோம். நாம் தேடி போகிறதுக்கு தயாராக இருக்கிறோமா? இப்போ பாருங்கள், இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்க்குற போது இயேசுவும் நிறைய பேரை போய் பார்த்தார். இயேசு குழந்தையாக இருக்கிறவரை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இயேசு வளர்ந்த பின்னாடி அவர் போய் நிறைய பேரை பார்த்தார். பைபிளில் நம்ம பார்க்குறோம், நிறைய இருக்குது. ஒரு சில உதாரணத்தை காட்டுறேனே. மத்தேயு 15:34 இயேசு பாருங்கள், இயேசுவை தேடி ஞானிகள் வந்தாங்க. இயேசு தேடி சென்றவங்க யார்? இயேசு பெரிய ஞானிகள் எல்லாம் தேடிக்கிட்டுங்கிட்டுங்கிட்டும் போகலை, அவரை தேடி ஞானிகள் வந்தாங்க, அவரை தேடி பரிசேயர்கள் வந்தாங்க, அவரை தேடி மறைநூல் வல்லுநர்கள் வந்தாங்க. இயேசு யாரை தேடி போனார்? இவரை தேடி வந்தவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, ஆனால் இந்த பெரியவர் யூதரின் அரசராக இருக்க போகிறவர் யாரை தேடி போனார்? மத்தேயு 15:34 இயேசு அவர்களை பார்த்து, யாரை பார்த்து சொல்கிறாரு, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க. அப்போது அவர் யார், யாருக்காக அந்த இடத்துல பேசுகிறாருன்னா, யாரை தேடி நிற்கிறார் அப்படின்னா, அங்கே பசிக்கின்ற மக்கள், பசித்து கிடக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை தாகத்தோடு தேடி ஓடி வந்த விசுவாச நம்பிக்கை வாழ்க்கையை எங்கேயாவது நம்ம அதிகப்படுத்தலாமே அப்படின்னு தேடி கொண்டிருந்த, ஆண்டவரை நாங்கள் எங்கேயாவது பார்க்க மாட்டோமா என்று விரும்பி காத்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து இயேசு அவர்களை தான் இந்த இடத்துல சந்திக்கிறார். அவர்களை பார்த்து சொல்கிறார், இவர்களுக்கு உணவு கொடுங்கள். பாருங்கள், மத்தேயு 4:19 இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். இங்கே யாரை பார்த்தார் இயேசு? சீடர்களை பார்த்து சொல்கிறார். இந்த சீடர்கள் யார்? எளிமையானவர்கள். அவர்கள் வேலை உண்டு, நான் உண்டுன்னு அவங்க உட்கார்ந்துருந்த ஒரு கூட்டம். இந்த எளியவர்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் அப்படின்னு. அப்போ இயேசு மனிதரை நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் தேடி போனார். அங்கே பார்த்தது இந்த எளிய சீடர்களை, அவருக்கு உகந்த பிள்ளைகளை தேடி போகிறார். பாருங்கள், அடுத்தது இயேசு யாரை பார்க்குறாரு பாருங்கள். யோவான் 5:00 நம்ம பார்க்குறோம், 38 ஆண்டுகளாய் முடக்குவாதம், 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவர் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டு அவருக்கு நலம் கொடுத்தார். அப்போ இயேசு யார் அங்கே பார்த்தார், முடங்கி 38 ஆண்டுகளாக கடந்த முடங்கி கிடந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்குறார். அந்த மூன்று அரசர்கள் இயேசுவை பார்த்ததுனால திருக்காட்சி, இயேசு பார்த்த திருக்காட்சி இதுதான், இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இயேசு பார்த்த திருக்காட்சியினுடைய அடையாளங்கள் இதெல்லாம். லூக்கா 13:11-12 பார்க்குறோம். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாமல் கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்றார். பாருங்க, இயேசு அவரை கண்டு. அப்போ இயேசு பார்த்த நபர் யார், பேய் பிடிச்ச நபர், தீ ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர். அப்போ உடல் நலம் குன்றியிருந்தால் எப்படி இருப்பாங்க, மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வரமாட்டாங்களே. ஒரு தீ ஆவி பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ இயேசு பார்த்த அவருடைய திருக்காட்சியினுடைய அனுபவம் இதெல்லாம். மத்தேயு 9:21-22 பார்க்குறோம். பெரும்பாடுள்ள நோய் இப்போ கொண்டிருந்த பெண், அவர் ஆடையை தொட்டால் சுகமடைவேன், அந்த பெண்ணை இயேசு பார்க்கிறார். நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்து அப்பெண் நலமடைந்திருந்தார். பாருங்க, நிறைய இடத்துல இயேசு சாமி மலையில் உருமாற்றம் அடைகிற அந்த நேரத்தில் சீடர்கள் சொல்கிறாங்க, இங்கேயே நமக்கு ஒரு கூடாரம் அமைப்பு, இங்கேயே உட்காந்துருவோம். உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேவுக்கு எலியாவுக்கு ஒரு கூடாரம், நாங்கள் உங்களோட ஒட்டிக்கிறோம். ஆனால் இயேசு, இது நம்மளுடைய வேலை அல்ல, இங்கே இருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, இறங்கி வா. நாம் பார்க்க வேண்டிய திருக்காட்சியின் அடையாளங்கள், பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க மலையை விட்டு கீழே இறங்கி வந்தபோது அவர்கள் பார்த்த அடையாளங்கள் எல்லாம் தொழுநோயாளர்கள், முடமானவர்கள், பார்வையற்றவர்கள். பாருங்களேன், இயேசு அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். இப்போ இயேசுவை பார்க்க போன திருக்காட்சியாளர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு குழந்தை தானே எங்கேயோ பிறந்திருக்குது, அந்த குழந்தைய போய் நான் எதுக்கு பார்க்கணும், சரி எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடல. அவர்கள் ஒரு குழந்தை என்றும் பாராத அந்த குழந்தையை தரிசிக்க ஓடி வந்தார்கள். சும்மா வரல, கையில் அவங்க என்ன செய்தாங்க, ஆசீரளிக்கக்கூடிய சாதனங்களோடு வந்தாங்க. இயேசு அதே போல் தனக்கு கீழிருந்த பிள்ளைகளை காண அவர் ஒரு திருக்காட்சியாளராக ஓடுறார். இது திருக்காட்சி அனுபவம் தான். அப்போ அவர் போகிற போது அவர் கையில் என்ன கொண்டு போகிறார் அப்படின்னா, குணமளிக்கும் ஆற்றலை கொண்டுட்டு போகிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எடுத்துகிட்டு போனார். உனக்கு வாழ்வு உண்டு, நம்பியிரு, மறந்துடாத, நீ நம்பிக்கை இழந்துடாத என்கிற நம்பிக்கையின் ஆற்றலை கொண்டுட்டு போனார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் யாருக்கிட்ட போகணும்னு இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். புதிய ஆண்டில் நீங்கள் புதிய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ ஆசைப்பட்டு நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, ஆண்டவரே, என் வீட்டை நான் மேலே கட்டணும், இடத்த வாங்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு நீங்கள் நிறைய ஜபிச்சிருப்பீங்க. புதிய ஆண்டில் நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு கொட்டணும்னு நம்ம நிறைய ஜபம் பண்ணியிருப்போம். உங்கள் ஜபங்களையெல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறார். எப்போ கேட்பார் அப்படின்னா, நீங்கள் இந்த மூன்று அரசர்கள் போல, இதோ அவர்கள் காண விரும்பிய இயேசு எப்படி கடந்து சென்றார், அவரை போல நீங்கள் மாறணும், நான் மாறணும், ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மாறணும். எனக்கு என்று கேட்கிற அந்த மனநிலையை நம்ம விட்டுட்டு, நமக்கு அடுத்திருக்கிறவர்கள் எவ்வளவு தாழ்ந்த ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து, என்னால் என்ன கொடுக்க முடியும் என்பதை நினைத்து நம்ம கையை நீட்டணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியாய் போகிற போது நீங்களும் திருக்காட்சியாளர்களாக மாறுவீங்க. இதோ நீங்களும் அந்த மூன்று அரசர்களைப் போல ஆண்டவருடைய பார்வையில் வெளியேறப்பட்ட பிள்ளைகளாக மாறுவீங்க. அப்போ நாம் ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நானும் இப்படி போக என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும். அந்த மூன்று அரசர்கள் கையில் தகுதியோடு தங்களுடைய அரசத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளத்தை வச்சுருந்தாங்க. நாம் போகிற போது வெறுங்கையாய் போகக்கூடாது. ஆண்டவரே, நான் என்ன எடுத்துகிட்டு போகணும், என் கரத்தை பலப்படுத்துங்க. அப்போ கடவுள் என்ன செய்வார், அடுத்தவர்களுக்காக நீ ஒரு அன்பின் அடையாளமாக கடந்து செல்ல போறீன்னா, உன் கரத்தை பலப்படுத்துவார், உன் இதயத்தை பலப்படுத்துவார், உன் நாவின் வார்த்தைகளை அவர் பலப்படுத்துவார், ஆவிக்குரிய கனிகளை வைத்து உன்னை பலப்படுத்துவார், ஆவிக்குரிய வரங்களை வைத்து உன்னை பலப்படுத்துவார். பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, தொடக்கநூல் 12:2 ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருக்காத. கையை பார்த்தீங்கன்னா இப்படி வாங்கிறதுக்கு கை இப்படி தான் இருக்கும். கை இப்படி இருந்து யாருக்கு இருக்கும்? பிச்சைக்காரங்களுக்கு தான் அப்படி இருக்கும். கொடுக்குறவனுக்கு கை இப்படி தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை பிச்சைக்காரனாக இருக்க இல்லை, கொடுக்கிற பிள்ளையாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த 2021 பல்வேறு விதமான துன்பங்களோடு கூட மீண்டும் நம்ம கடந்து செல்ல போகிறோம். எந்த ஆண்டும் நம்ம மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ஆண்டு அப்படியே பிரமாதமாக இருக்கும். நீ ராணி மாதிரி உட்கார்ந்துருப்ப, நீ ராஜா மாதிரி உட்கார்ந்துருப்ப. இல்லை இல்லை இல்லை, நம்ம நாய் மாதிரி ஓடித்தான் வேலை செய்தாக வேண்டியிருக்கிறது. நம்ம துன்பங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இனி வருகிற நாட்கள் இது வந்து நிம்மதியான நாட்கள் அல்ல. நிறைய பேர் போய் வாக்கினர்களாக எதையாவது பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு ஓடுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரை தேடி ஆண்டவரை தங்களுடைய உரிமை சொத்தாய் பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களை எல்லாம் ஆண்டவர் வெள்ளிடை ஒரு பணியை போல மறைந்து போக செய்வார். நீங்கள் கடந்து போவீங்க, கடல் மீது கடந்து போவீங்க, நெருப்பின் மீது நடந்து போவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தீங்கிழைக்காது, ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அப்போ கடவுள் எப்படிப்பட்ட பிள்ளையா நீ போகணும்னு சொல்கிறார் அப்படின்னா, நீ ஆசிராய் மாறணும் அப்படிங்கிறார். நீயே ஆசியாய் விளங்கணும். யூ ஷுட் பிகம் த பிளஸ்ஸிங், நாட் யூ ஷுட் ரிசீவ் த பிளஸ்ஸிங் ஆல்வேஸ். ஆண்டவர் கொடுத்துட்டார் ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கிட்டு ஓடு. ஆண்டவர் இன்னைக்கு அதுக்கு தான் நம்மளை புதிய ஆண்டில் அழைக்கிறாரு. இதோ ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்திலே கொடுக்க காத்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார் சீடர்களை பார்த்து? இதோ நான் கொடுத்ததை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் ஓரமாக உட்கார்ந்துக்கிட்டு ஜம்முன்னு இருங்கப்பா. இல்லை, உலகெங்கும் சென்று பாருங்க, உலகெங்கும் சென்று, எல்லையில்லாத ஓட்டம் அது, உலகெங்கும் சென்று நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்க. தந்தை மகன் தூயாவியின் பேரால அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோ அந்த நற்செய்தியினுடைய அடையாளமாக எல்லாரையும் மாற்றுங்க. ஆண்டவருடைய அடையாளம் இது, மதம் சார்ந்த அடையாளம் இல்லை, இது மனிதம் சார்ந்த அடையாளம் இல்லை, இது இறைமை சார்ந்த அடையாளம். தேவ பிள்ளைகளே, தொடக்க நூல் 12:2 உங்களுக்குரிய வார்த்தையாய் கடந்து வருகிறது. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசியாய் விளங்க செய்ய போகிறார் பிள்ளைகளே. இணைச்சட்டம் 23:5 ஆண்டவர் சொல்கிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் இதோ பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசியாக மாற்றினார். ஏன் தெரியுமா? உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார். இதோ நமக்குரிய கடவுள், நீ நம்பியிருக்கிற தேவன் இதோ உன் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அதனால் உனக்கு எழக்கூடிய சாபங்களை எல்லாம் அவர் ஆசியாய் மாற்றப்போகிறார். எப்போ? நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்குன்னு கேட்டு வாங்கி கொண்டு இருக்கிறப்போவா? இல்லை, நீங்கள் எப்போ கண்களை திறந்து அடுத்தவருக்காக என் இயேசுவின் சாட்சியாய் நான் ஓடுவேன் என்று நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை அடுத்தவருக்காக வைக்கிற போது. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உள்வாங்கணும். என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் புலம்பலை நிறுத்த வேண்டும். எல்லாம் வைத்து கொண்டு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு அருவறுப்பானவர்கள். எல்லாம் வைத்து கொண்டு, நல்ல சுகம் இருக்குதா, அது உனக்கு சொத்து, ஓடு அதை வைத்து கொண்டு. உனக்கு நல்ல பொருள் ஆசீர்வாதம் இருக்குதா, அதை எடுத்துக்கொண்டு ஓடு. இதோ உனக்கு நல்ல அறிவு இருக்கிறதா, அதை எடுத்துக்கொண்டு ஓடு. உனக்கு நல்ல புன்னகை பூக்கிற முகம் இருக்கிறதா, கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா, அதை எடுத்துக்கொண்டு ஓடு. பாருங்க, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறார். 1 பேதுரு 3:9 தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். புதிய ஆண்டில் இதை தான் நம்ம எடுக்கணும். ஆண்டவர் புறையணத்தாருக்கெல்லாம் தன்னுடைய ஒளியை அவர் பாய்ச்சி இருக்கிறார், கடத்தி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்குள்ளே நம்மெல்லாம் புறையணத்தாராக இருந்தோம். ஆண்டவர் நமக்கு தெய்வீக ஒளியை கொடுத்து, நம்மளாம் யூதர்கள் அல்ல, யூதர்கள் யூதர் அல்லாதவர் தான் புறையணத்தவர்கள், நம்மளாம் யூதர்களாக இல்லை. அப்போ யூதர்களாக இல்லாத புறையணத்தாரை நம்மையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்த தேவன் இதோ நமக்கு ஆற்றலை கொடுக்கலையா, ஆவியின் வல்லமையை கொடுக்கலையா? அது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறோம், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழி சொல்லுக்கு பதில் பழி சொல் கூறாதீர்கள். அவங்க சொல்லிட்டாங்க, நானும் சொல்லுவேன். இல்லை, இயேசுவின் பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாங்க பாருங்க. ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் வாக்களித்த ஆசியை அவரே வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல பிள்ளைகளே, அவர் கொடுக்கிறார். வாக்களித்த ஆசியை உங்களுக்கு கொடுக்கிறார். இதோ நாம் எல்லோருமே ஆண்டவருடைய பெயராலே ஆசியை பகிர அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீராக்கி ஞானநூல் 45:15 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆண்டவர் நம்ம தலையிலெல்லாம் அபிஷேகத்தின் எண்ணெயை ஊற்றி நம்மளை அருட்பொழிவு செய்திருக்கிறார். இதோ நீங்கள் திருமுழுக்கின் போது அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகள். யாராவது கேட்டால் உனக்கு அபிஷேகம் வாங்கியிருக்கிறியா, நீங்கள் சொல்லுங்கள். திருமுழுக்கின் பொழுது என் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். நான் குழந்தையாக இருந்த பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்கு கிடைத்தது. இதோ ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய அபிஷேகம் பாருங்கள். ஆண்டவர் குழந்தையாக இருந்த பொழுது 3 அரசர்கள் எங்கிருந்தோ வராங்க, ஞானிகள் வராங்க. ஆண்டவருக்கு அது கிடைத்த ஒரு அபிஷேகம். அது இயேசுவுக்கு கிடைத்த மகிமை. அது நமக்கு கிடைத்த மகிமை என்ன தெரியுங்களா? அதைவிட வேறு ஒரு அதிசயமான மகிமை. கத்தோலிக்க கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு நமக்கு கிடைத்த ஒரு அபிஷேகம் என்ன தெரியுங்களா? நமக்கு 3 ஞானிகள் பார்க்க வரல, நம்மளை ஆவியானவர் அந்த திருமுழுக்கின் போது சந்திக்க இறங்கி வந்தார். ப்ரைஸ் தி லார்ட். அப்போது 3 அரசர்கள் வந்ததற்கே இயேசுவினுடைய மகிமை இப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், ஆவியானவர் நம்ம மீது இறங்கி வந்து நம்மை சந்திக்க வந்தாரே அப்படின்னா நம்மெல்லாம் எப்படிப்பட்ட அதிசயத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் உனக்கு அபிஷேகம், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் நீ திருநிலைப்படுத்தப்பட்ட நாள். அது வேதம் சொல்கிறது. சீராக்கி ஞானம் 45:15 மோசே ஆரோனை திருநிலைப்படுத்தினார், தூய எண்ணெயால் அவரை திருப்பொழிவு செய்தார், அவரோடும் அவருடைய வழிமரபினரோடும் வானம் நீடிக்கும் வரை, வானம் நீடித்து இருக்கும் வரை நிலைத்திருக்கும் உடன்படிக்கையாக அதை ஏற்படுத்தினார். பாருங்கள், வானத்துக்கு அழிவே கிடையாது, பூமி அழிந்து போகலாம், வானம் அழியாது பாருங்கள். அதனால் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முடிவே இராதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு பணி செய்யவும், எதற்காக உனக்கு அந்த திருப்பொழிவு கிடைத்தது? ஆண்டவருக்கு பணி செய்யவும், குருவாய் ஊழியம் புரியவும், அவரது பெயரால் அவருடைய மக்களுக்கு ஆசி வழங்கவும் இவ்வாறு செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள், இதோ இப்போ உங்களுக்கான பணி துவங்குகிறது. என்ன தெரியுங்களா? அந்த 3 ராஜாவுடைய பொங்கலை தின்னுட்டு, 3 அரசர்களுக்கு நீங்கள் நல்லா பொங்கல் வைங்க வீட்டில், இல்லை வேறு எதையாவது வைங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? நாம் இந்த திருக்காட்சி பெருவிழாவினுடைய ஹீரோஸ் பல்தசார், கஸ்பார், மெல்கியோர் இவர்கள் கடந்து போனதை போல நாமும் ஏதோ ஒரு தளத்தில் கடந்து போகணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். விண்ணகத்திலிருந்து அவர் நம்மை நோக்கி கடந்து வந்தார். இதோ மரியாள் தன்னுடைய அந்த கன்னிமை தன்மையை கடவுளுக்கு கொடுத்து, அவருடைய முழுமையை கொடுத்து அவர் கடந்து சென்றார். யோசேப்பு இதோ இந்த மரியாதையை மகனை ஏற்று வளர்க்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு அவர் அந்த ஆசீர்வாத திட்டத்திற்குள்ளே கடந்து வர்றார். பாருங்கள், எல்லோரும் கடந்து வராங்க. கடந்து வர்றதுனா இதுதான் கடந்து வர்றது. கடந்து வர்றதுனா இது எள்ளி நகையாடக்கூடிய வார்த்தை அல்ல. கடந்து வருவது என்பது ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வர்றது. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது சில நேரத்தில் சிலர் வந்து என்ன கடந்து வர்றது, கடந்து வர்றது. நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து, நம்மளுடைய சுயநலமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தாண்டி வரணும். அதுக்குள்ளேயே தேங்கி கிடக்க பிள்ளைகளாக இல்லை, அதை நம்ம என்ன செய்யணும், கடந்து வருவது, அதுதான் கடந்து வருதல். ஆகவே நீங்கள் உங்களுடைய அழைப்பை உணர்ந்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பயணித்து பாருங்கள். இதோ இந்த 3 அரசர்கள் நிறைவை கண்டதை போல நீங்களும் நிறைவை காண்பீர்கள். ஆமென்.
அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.